sí. இயேசுவே ஸ்தோத்திரம் பேசுகிறேன். இந்த ஓய்வின் தொடக்கமாக தேவனை துதித்து சில துதிகிதம் பண்ணுவோம். முதல் துதிகிதத்தின் 5.
Thank you. Yeah.
ඇතදිගේ මැගම මඩරසිකේ හලරයා අමින්.
ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி மறு ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலும் கூட உடைய பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 24வது பாடலை நாம் பாடுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்த நாளில் கூட அவருடைய பரிசுத்தமான இந்த நாளுக்குள்ளாக கடந்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும், அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆராதனை ஆஸ்வதிக்க நாம் ஒன்று கூடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
சமாதானமே கொடுக்கப்பட்டு சமாதானமே கொடுக்கப்பட்டு ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட பேசுகிறேன். பதியவனுடைய பிரதான கிருபினாலே இந்த பரிசுத்தமான இந்த ஒரு நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையாக விசுவாசம் உள்ள எத்தியோப்பியன் என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். விசுவாசம் உள்ள எத்தியோப்பியன் என்பது ஒரு ஒரு நாட்டை அது குறிக்கிறது. அந்த நாட்டிலிருந்து வந்த ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் விசுவாசம் என்பது அதிகமாக யூதர்களை குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் அதிகமான விசுவாசத்தை குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் விசுவாசமாக இருந்தார்கள் அல்லது விசுவாசம் இல்லாமல் இருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்குறோம். அதில் ஆச்சரியப்படுவதற்கான காரியம் எதுவுமே இல்லை. ஏன் சொன்னால் அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி கண்டிப்பாக இயேசுவை விசுவாசித்திருக்கிறார்கள். அவருடைய சத்தியம் தெரியும். அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை விசுவாசித்திருக்கார். நேரடியாக பழைய ஏற்பாட்டில் பார்த்தால் நேரடியாக அவரை பார்த்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் அவருடைய விசுவாசத்தின்படி அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விசுவாசம் உள்ள ஒரு எத்தியோப்பியன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அவன் யார்? வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் வேதம் சொல்கிறது எரோமியா புத்தகம், எரோமியா புத்தகம் 38 எரோமியா புத்தகம் 38 7 38 7 அவர்கள் எரோமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஏபெத் மெலக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பெஞ்சிமேன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏபெத் மெலக் என்கிற ஒரு எத்தியோப்பியனை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஏபெத் மெலக் என்பவன் அதிகமாக வேதத்திலே அறியப்படாத ஒரு நபராகவே நாம் பார்த்து கொண்டிருப்போம், நம்ம படித்திருப்போம். ஆனாலும் இந்த மனிதனை குறித்து அதிகமாக நாம் பேசியது கிடையாது, அதிகமாக தியானித்தது கிடையாது. மேலோட்டமாக நம்ம படிச்சுட்டே போயிடுவோம். இப்போ ஏபெத் மெலக் என்கிற ஒரு மனிதன் அதிகமாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஒரு 2-3 வசனங்களை குறித்து மட்டுமே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதிகமாக அவனை பற்றி சொல்லப்படலை. இன்னும் நாம் சிந்தித்து பார்க்கணும். ஒரு எத்தியோப்பியன் என்று ஏபெத் மெலக்கை சொல்லப்பட்டிருக்கு. எத்தியோப்பியன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இன்று வரைக்கும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நாடு, அது மட்டுமல்ல வறுமையின் பிடியில் இருக்கிற ஒரு நாடு, ஏழ்மையான ஒரு நாடு இன்று வரைக்கும். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட எத்தியோப்பியர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களாகவே இருந்தார்கள். அது மட்டுமல்ல அவர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள். இந்த ஏபெத் மெலக் என்கிற இந்த எத்தியோப்பியன் சிதேக்கியா என்கிற ராஜாவினிடத்திலே வேலை செய்கிற ஒரு அடிமையாக இருக்கிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த எத்தியோப்பியன் எப்படி விசுவாசமுள்ள மனிதனாக மாற முடியும், எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவன் உதவியாக இருக்க முடியும் என்பதை நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு நடைமுறை என்கிற ஒரு வாழ்க்கை வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தியோப்பியனை போல விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? அது மட்டுமல்ல, ஒரு ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே எத்தியோப்பியர்கள் அதிகமாக அன்னகர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர்கள் திருமணம் செய்யப்படாத ஒரு மனிதர்கள், தேவனுக்காக அதாவது அரசர் அரண்மனையிலே அரசர்களுக்காக ராணிகளுக்காக அவர்கள் அரண்மனை வேலை செய்ய வேண்டும். அவர்களுக்காக சுய சித்தம் ஆசைகள் எதுவும் கிடையாது. ராஜாவுடைய வேலைகளை அவன் செய்ய வேண்டும். திருமணம், குடும்பம், பிள்ளைகள் என்ற ஒரு வரைமுறைக்குள் அவர்கள் இல்லை. அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட அன்னகர்களை வேதம் என்ன சொல்கிறது? உபாகம புத்தகம் 23 உபாகம புத்தகம் 23 விதை அடிக்கப்பட்டவனும் கோச மறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இவர்கள் சபைக்கு வரக்கூடாதபடி கர்த்தர் அவர்களை தடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை சபைக்கு வரக்கூடாது என்று தேவன் வெறுத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எத்தியோப்பியனாக இருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, இவர்களுடைய தோற்றம் அதிகமாக கருப்பு நிறத்தில் இருப்பார்கள். ஏன்னா எருமையா புத்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, மணமகள் ஆபரணங்களை மறப்பாலோ எத்தியோப்பியன் தோலை மறப்பாலோ என்று எருமையா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தோலுக்கு தேவனே சொல்லியிருக்கிறார், அந்த தோல் மாறாது, மிக கருமையாக கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அப்படிப்பட்டவர்கள் அடிமையாக இஸ்ரேல் தேசத்திலே அவர்கள் பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அதிலே யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா என்கிற ஒரு ராஜாவுடைய அரண்மனையிலே அவன் வேலை செய்கிற ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். ஆனால் இவருடைய பணி வேத சொல்லது ஒரு பிரதானி என்று வேத சொல்லது. பிரதானி என்று சொன்னால் கர்த்தருடைய அதாவது ராஜாவுடைய அரண்மனையிலே வேலை செய்கிற மனிதர்கள், ராஜாவாக இருக்கட்டும் ராணியாக இருக்கட்டும் என்று யாராக இருந்தால் சரி, அவர்களை பராமரிப்பது, அவர்களை போஷிப்பது, உணவு பரிமாறுவது, அவர்களுடைய உடைகளை பராமரிப்பது என்று அரண்மனை வேலைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகவே இந்த எத்தியோப்பியன் இருக்கிறான். அதான் பிரதானி என்று வேத சொல்லுது. அது மட்டுமல்ல, இன்னும் சிலர் எத்தியோப்பியர்கள் உயர்ந்த பதவிக்கு கூட வந்திருக்கிறார்கள். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த ஏபேத் மெலக் என்கிற இந்த எத்தியோப்பியன் வேதத்திலே இங்கே பார்த்தேன் என்று சொன்னால், வேதத்திலே அவன் அரண்மனையில் இருக்கிறான். சிதேக்கியா அவனுடைய அரண்மனையிலே அவன் இருக்கிறான். அப்போது எரேமியாவை ஒரு சிறைசாலையிலே பிடித்து போடுகிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வேதத்தில் இங்கே பார்த்தோன்னா ஏன் அவனை சிறைசாலையிலே போடுகிறார்கள்? அது மட்டுமல்ல, எரேமியா புத்தகம் 38:8 சொல்கிறது, அப்போது ஏபேத் மெலக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, 9 ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷன் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாக இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லையே என்று சொன்னான். நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரதானி என்கிற ஒரு தகுதிக்குள்ளாக அவன் வந்திருக்கிறான். வேதத்தில் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் எஸ்தர் புத்தகம், தானியல் புத்தகம், ராஜாக்கள் புத்தகம், நிறைய புத்தகத்தில் நீங்கள் பார்த்து சொன்னால் பிரதானி என்கிற ஒரு ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் எல்லோருமே ராஜாவின் அரண்மனையில் வேலை செய்கிற அடிமைகள். அப்போது அதே மாதிரி இவனும் இந்த ராஜாவின் சிதேக்கியா ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு மனிதனாகவே இந்த வேதத்திலே அவனை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்றபடி அவன் யார், பெற்றோர்கள், அவன் உறவுகள் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவன் அரண்மனையிலே வேலை செய்கிறான். இன்னொன்றே நீங்கள் பார்த்துட்டு சொன்னால், அவனை நாம் பார்க்கும்போது அவன் யார், ஒரு ராஜாவின் அரண்மனையில் ராஜாவிடத்தில் பேசக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு மனிதனாக, உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொன்னால் வேதத்திலே பார்க்கும்போது சிதேக்கிய ராஜாவிடத்தில் அவன் பேசுகிறான். யார் அந்த சிதேக்கிய ராஜா? வேதத்தில் நீங்கள் பார்த்து சொன்னால் யூதா தேசத்தினுடைய கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா என்று வேத சொல்லுது. கிட்டத்தட்ட 21 வயதிலே அவன் ராஜாவாக ஆக்கப்பட்டிருக்கிறான். குறைந்தபட்சம் ஒரு 11 அந்த யூதா தேசத்தை அவன் ஆட்சி செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த சிதேக்கிய ராஜாவினிடத்திலே இந்த ஏபேத் மெலக் என்கிற இந்த எத்தியோப்பியன் அடிமையாக பிரதானியாக அவன் வேலை செய்கிறான். அப்போது எரேமியாவை சிறையிலே போட்டிருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்ப்பேனும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அழுகையின் தீர்க்கதரிசி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் தேசத்திற்காக அவன் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த தேசம் பாழா போகிறது, அடிமையாக போக போகிறது. பாபிலோன் ராஜாவிடத்திலே 70 ஆண்டுகள் இந்த தேசம் அடிமையாக போக போகிறது என்று சொல்லி தொடர்ந்து அவன் வலியுறுத்தி கொண்டே இருந்தான். அந்த நேரத்திலே வேதத்தில் இங்கே பார்த்தேன் என்று சொன்னால், எகிப்தினுடைய இராணுவம் பாபிலோனிய இராணுவம் இரண்டுமே இஸ்ரேல் தேசத்தை முற்றுகை போட்டிருக்கிறது. எப்போது அவர்களை பிடிக்கலாம் என்ற ஒரு வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். இதை முன்கூட்டியே எரேமியா எச்சரித்திருக்கிறார். ஆனால் வேத சொல்லது, எரேமியாவுக்கு முன்பாக இந்த சிதேக்கிய ராஜா தன்னை தாழ்த்தவில்லை என்று 2 நாளாகும புத்தகம் 36:12 சொல்லுகிறது. எரேமியாவுக்கு முன்பாக இந்த சிதேக்கிய ராஜா தன்னை தாழ்த்தவில்லை, பொல்லாப்பானதை கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று 36:12 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நிறைந்த ஒரு ராஜாவாக இந்த சிதேக்கிய ராஜா இருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த நீண்ட சூழ்நிலையிலே, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தேசம் முற்றுகை போட்டப்பட்டிருக்கிறது, தேசத்திலே உணவு கிடையாது, ஏன்னா பஞ்சம் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இக்கட்டான காலத்திலே எரேமியா மீண்டுமாக எச்சரிக்கிறான், பாபிலோன் வந்து முற்றுகை போட போகிறது. அப்படி சொல்லும்போது சிதேக்கிய ராஜா அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன் சொன்னால், இவன் எகிப்தோடு அதிகமாக தொடர்பிலே அவன் இருந்தான், நெருக்கமாக இருந்தான். இப்போ நெருக்கமாக இருந்ததுனாலே எகிப்து எங்களை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையிலே அவன் இருந்தான். அப்போது இந்த பாபிலோன் வந்து உங்களை முற்றுகை போட போகிறது, உங்களை சிறைப்பிடிக்க போகிறது என்று சொல்லும்போது அவன் நம்பலை. அப்படி நம்பாமல் போன போது சிதேக்கியாவுக்கு கீழாக இருக்கிற பிரபுக்கள் எரேமியாவை பிடித்து சிறையிலே அடைத்தார்கள், அதாவது சிறையிலே போட்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. சிறையிலே போடும்போது என்ன நடக்கிறது? வேதத்தில் எங்கள் பார்த்துட்டு சொன்னால், அவன் சிறையில் இருக்கிற போது வேதம் சொல்லுது, ஒரு தண்ணீர் இல்லாத கிணறு என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணீர் இல்லாத ஒரு ஒரு கிணறு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் எங்கள் பார்த்துட்டு சொன்னால், எரேமியா புத்தகம் 38:11 அப்போது ஏபேத் மேலே அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டி கொண்டு ராஜாவின் பொக்கிஷசாலையில் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பாழும் புடவைகளையும் கந்தைகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளை கயிறுகளால் எரேமியாவின் அண்டைக்கு துறவில இறக்கிவிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, 10 சொல்லுது, அப்போது ராஜா ஏபேத் மெலக் எனும் எத்தோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்தில் இருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டி கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகுவதற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். நாம் சிந்தித்து பார்க்கிறோம், ஒரு ஒரு துறவிலே போடப்பட்டிருக்கிறான். வேத சொல்லுது, அது தண்ணீர் இல்லாத ஒரு கிணறு. நாம் சிந்தித்து பார்க்கிறோம், தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றிலே அவன் தூக்கி எறியப்படுகிறான். அது மட்டுமல்ல, வேத சொல்லுது, உலையான சேற்றிலே அவன் தூக்கி எறியப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. வேதத்தில் இங்கே பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இந்த எத்தியோப்பியன் என்ன நடக்கிறது நாம் சிந்தித்து பார்க்கிறோம். சிறையிலே போடும்போது தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றிலே அவனை போடப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, உலையான சேற்றிலே அவனை தூக்கி போட்டார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. உலையான சேற்றிலே அவனை தூக்கி போட்டிருக்கிறார்கள். உலையான சேற்றிலே அவனை தூக்கி போடும்போது என்ன நடக்கும் நாம் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா அந்த உலையான சேர் என்பது தண்ணீர் இல்லாத ஒரு இடம், அதிகமாக சேறுகள் நிறைந்த ஒரு இடம். இன்னொன்று நீங்கள் பார்த்துன்னு சொன்னால், அவன் வெளியே வர முடியாது. ஒருவேளை அந்த உலையில் இருந்து அவன் காலை உதைத்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு காலை அவன் பயன்படுத்தணும். ஒரு காலை உதைச்சி இன்னொரு காலை உதைத்து வரும்போது வெளியே வர முடியாது, ஏன்னா அந்த சேர் அவனை கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும், அவனை கரங்களை கொடுத்து அவனை தூக்கணும். அப்போது இந்த எத்தியோப்பியனை நம்ம பார்க்கும்போது உலையான சேற்றில் இருக்கிறான். நேராக அவன் என்ன செய்கிறான்? ராஜா இடத்திலே போகிறான். தைரியமாக ராஜா இடத்திலே பேசுகிறான். நான் சிந்தித்து பார்க்கணும், இஸ்ரேல் தேசத்திற்காக தீர்க்க தரிசனம் உரைத்த எரேமியா எந்த ஒரு ஜனங்களும் அவனை காப்பாற்றவில்லை, எந்த ஒரு ராஜாவும் அவனை காப்பாற்றவில்லை, எந்த ஒரு பிரபுக்களும் எரேமியாவை காப்பாற்றவில்லை. ஏன்? எல்லோரும் வெறுத்திருக்கிறார்கள், நண்பர்கள் வெறுத்திருக்கிறார்கள், கூட இருந்தவர்கள் வெறுத்திருக்கிறார்கள், எரேமியாவினுடைய சொந்த ஜனங்கள் அவனை வெறுத்திருக்கிறார்கள். யாருமே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. காரணம் என்ன? வெறுத்திருக்கிறார்கள். ஏன் சொன்னால், அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அது நம்ப முடியாததாக இருக்கிறது. ஏன் சொன்னால், இப்போ எகிப்து எங்களுக்கு இருக்கிறது, பாபிலோன் கண்டிப்பாக எங்களை சிறைப்பிடிக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் எகிப்து வரும்போது பாபிலோன் திரும்பி போனது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் திரும்பி முற்றுகை போடப்பட்டிருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். திரும்பி போனதினாலே இந்த சிதேக்கி ராஜா எரேமியா சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அது நடக்காது என்று அவன் நம்பினான். அதனாலே கோபப்பட்டு அவனுடைய பிரபுக்கள் அவனை தண்ணீர் இல்லாத உளையான சேற்றிலே அவனை தூக்கி போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தருக்காக தன் வேலைகளை செய்திருக்கிறான், ஊழியம் செய்திருக்கிறான், தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை தொடர்ந்து அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட எருமையா தீர்க்க தரிசனுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. ஒரு உளையான சேற்றிலே அவன் கிடக்கிறான். இப்போது என்ன செய்வது? யாராவது ஒருத்தர் கிட்ட வந்து கை கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த சேற்றிலே அவன் கிடப்பான், அவனை தூக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு குழியாக அது இருக்கிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 40 சங்கீத புத்தகம் 40:2, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மனையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று தாவீது சொல்கிறார். பயங்கரமான குழி உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி இருக்கிறார். இன்றைக்கு காப்பாற்ற முடியாது என்ற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நிறைய வாழ்க்கையில் இங்கே பார்க்கும்போது நிறைய சாட்சிகளை நம்ம கேட்குறோம். இந்த உலகத்திலே நிறைய பேர் சாட்சி சொல்கிறார்கள், என் வாழ்க்கையிலே என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு சாட்சியை கூட நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் ஒரு குடும்பம் இருக்கிறது, கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அப்படி வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மெய்யான இயேசு சபையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கிறது. ஏசுனா சாப்பிடுவதற்கு கூட வழியில்லை, நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. என்ன செய்வது? அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த மெய்யான இயேசு சபை. அந்த கணவன் மனைவி 2 பிள்ளைகளோடு வாழ்கிறார்கள். சொந்த வீடு கிடையாது, ஒரு வாடகை வீட்டிலே அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் உளையான சேற்றிலே இப்போது அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கரங்களை கொடுத்து தூக்குவது யாரு? உறவுகள் தூக்கவில்லை, தெரிந்தவர்கள் தூக்கவில்லை, நண்பர்கள் தூக்கவில்லை. ஏன் சொன்னால் அவர்கள் கைவிடப்பட்ட குடும்பங்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கை, என் தேவன், நான் நம்பியிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து அவர்கள் ஜெபித்தார்கள். தொடர்ந்து ஓய்வு நாட்களை அவர்கள் அனுசரித்தார்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னால் ஓய்வு நாள் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனாலே தன் வாழ்க்கையிலே எதை மறந்தாலும் அவர்கள் ஓய்வு நாட்களை அவங்க மறக்கலை. மறக்காதபடி தொடர்ந்து அவர்கள் ஓய்வு நாளை அனுசரித்து கொண்டே இருந்தார்கள். யார் வராங்க, யார் போகிறாங்க என்பது முக்கியமல்ல. நான் முதலாவது ஜெபிக்க வேண்டும், நான் முதலாவது ஆராதனைக்கு கலந்து கொள்ள வேண்டும், நான் விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உளையான சேற்றிலே, இக்கட்டான சூழ்நிலை என் குடும்பம் இருந்தாலும் நான் நம்பியிருக்கிற தேவன் என்னை வெக்கப்படுத்த மாட்டார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளாக இருந்தது. அப்போது தொடர்ந்து ஜெபித்தார்கள். நாட்கள் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போது அவருடைய நிலைமை பார்க்கிற போது சொந்த வீடு இருக்கிறது, பிள்ளைகள் படிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், வசதியான ஒரு வாழ்க்கை வந்திருக்கிறது, அநேக குடும்பங்கள் அவர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய வீடுகளை கட்டியிருக்கிறார்கள், தேவனுக்காக நிறைய உதவிகளை செய்கிறார்கள், காணிக்கை தசம்பாகம் எல்லாமே அதிகமாக அவர்கள் கொடுக்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதை அவர்கள் சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிந்தித்து பார்க்கின்றோம். நாமும் உளையான சேற்றிலே நாம் அகப்பட்டிருக்கிறோமா? யாரும் என்னை காப்பாற்ற முடியாது என்று நாம் நினைக்கிறோமா? உறவுகள் என்னை கைவிட்டிருக்கிறதா? உறவுகள் என்னை அவமானப்படுத்தியிருக்கிறதா? கவலைப்பட தேவையில்லை. ஏன் சொன்னால் நம் தேவன் நம் கூட இருக்கிறார். ஏன் சொன்னால் அவர் கரங்களை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக பரிதாபமான ஒரு வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் எசேக்கியேல் புத்தகம் 16 எசேக்கியேல் புத்தகம் 16:5, உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இது தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பான ஒரு வார்த்தை. உனக்காக பரிதவிக்கிற ஒருவர் கூட இல்லை. இது யூதர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தரிசனமாக இது இருக்கிறது. ஏன் சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். அநேக எதிரிகள் அவர்களை தாக்கினார்கள், அநேக எதிரி நாடுகள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். ஏன்னா பிறந்த நாளிலே நீ அருவறுக்கப்பட்டதா இருந்தா என்று ஒரு குழந்தையோடு ஒப்பிட்டு அந்த யூது ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அருவறுக்கப்பட்டதா இருந்தாய், ஆனாலும் உன் அருகே யாரும் வரல. ஏன்னா நீ உலையான சேற்றிலே நீ கிடக்கிறாய், உன்னை யாரும் பார்க்கல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் உன் அருகே கடந்து போன போது சிந்தித்து பார்க்கிறேன். தேவனாகி கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது. உலையான சேற்றில் இருக்கிற போது, அவரை நாம் பார்க்கிற போது, அவரை விசுவாசிக்கிற போது கர்த்தர் நம் அருகே கடந்து வருகிறார், கரங்களை கொடுத்து நம்மை தூக்குகிறார். என வேத சொல்லுது, நான் உன் அருகே கடந்து போன போது நீ இரத்தத்தில் கிடக்கிறதை உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். சொல்வது மட்டுமல்ல, அடுத்த வசனங்கள் இங்கே பார்த்து சொன்னால் அந்த குழந்தை வளர்வதற்கான தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலையான சேற்றிலே நாம் இருக்கிறோமா? பிரச்சனைக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று நாம் வருத்தப்படுகிறோமா? கவலைப்பட தேவையில்லை. ஏன் சொன்னால் கர்த்தர் நம் கூட இருக்கிறார். உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க நம் அருகே அவர் கடந்து போகிறார், நம்மை பார்க்கிறார், நமக்காக பரிதபிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்றைக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும்போது தேவனுடைய அன்பு நம் கூட இருக்கிற போது யார் என்னை வெறுத்தாலும், யார் என்னை கைவிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏன் சொன்னால் நாமும் ஒவ்வொரு எந்த ஒரு நேரத்திலும் அல்லது சூழ்நிலைகளிலும் ஒருவேளை நாமும் உலையான சேற்றிலே அகப்படலாம். உலையான சேர் என்பது பிரச்சனையை யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது நோயாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், என் நோயின் பிடியிலிருந்து கர்த்தரினை காப்பாற்றியிருக்கிறார். அநேக பேர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி சொல்வதை நாம் கேட்டிருப்போம், மரணத்தின் பிடியிலே நான் இருந்தேன், மருத்துவர்கள் என்னை கைவிட்டிருக்கிறார்கள், ஆனாலும் என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவரே இந்த உலகத்திலே மிகப்பெரிய மருத்துவர் என்று வேத சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் சிந்தித்து பார்க்கிறேன். உலையான சேற்றில் இருக்கிறோமா? கவலைப்படாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன் கரங்களை கொடுத்து உன்னை தூக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போது இந்த ஏபேத் மெலக் என்கிற இந்த எத்தியோப்பியன் ராஜாவினிடத்தில் போய் பேசுகிறான். ஒரு பேசுவது என்பது ஒரு கூடாத காரியம். ஏன்னா இவன் ஒரு பிரதானி, அது மட்டுமல்ல இவன் அடிமை, அதிகாரம் கிடையாது, யாருக்காகவும் பதிந்துலாம் பேச முடியாது. இவனை பார்க்கும்போது பதிந்து பேசுகிற ஒரு மனிதனாக இந்த எத்தியோப்பியன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி நமக்காக அவர் பரிந்து பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த எத்தியோப்பியனை பார்க்கிற போது எரேமியாவுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். அவன் குழியிலே அகப்பட்டிருக்கிறான், அவன் சாக போகிறானே, அவனுக்கு அப்பம் இல்லையே என்று சொல்லி ராஜாவினிடத்திலே பேசுகிறான். சிந்தித்து பார்க்கணும், எரேமியாவுக்கும் இந்த எத்தியோப்பியாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை. இவன் அடிமையாக அரண்மனையில் வேலை செய்கிறான். எரேமியா தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறான், அவ்வளோதான். ஆனாலும் அவனுடைய வார்த்தை இழுத்திருக்கிறது, தேவனுடைய அன்பு இந்த எத்தியோப்பியனை இழுத்திருக்கிறது. நீ புறஜாதி தேசத்தின் மனிதனாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை இழுக்கிறது. ஏசனா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது, ஜீவன் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. இப்போது வேதத்திலே பார்க்கும்போது எந்த ஜனத்துக்காக எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தானோ அந்த ஜனங்கள் அவனை கண்டுகொள்ளவில்லை, ராஜா கண்டுகொள்ளவில்லை, பிரபுக்கள் கண்டுகொள்ளவில்லை, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் புறஜாதி தேசத்தனாக இருந்த இந்த எத்தியோப்பியன் அவனை பார்க்கிறான், அவன் மீது இறக்கப்படுகிறான், அவனுக்காக பரிந்து பேச ராஜாவினிடத்திலே தைரியமாக போகிறான். எப்படி போக முடியும்? அவனை விசுவாசம், எது நடந்தாலும் பரவாயில்லை, விசுவாசத்தோடு ராஜாவினிடத்திலே பேசுகிறான். ஏன்னா ஒருவேளை ராஜா கோபப்பட்டால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், இந்த எத்தியோப்பியனுக்கும் தண்டனை கிடைக்கும். நீ எப்படி பேசலாம்? ஆனாலும் எல்லாம் தைரியத்தை வரவைத்து கொண்டு விசுவாசத்தோடு எரேமியாவுக்காக அவன் பேசுகிறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு ஊழியரை கனம் செய்கிற ஒரு குணம் இந்த எத்தியோப்பியனுக்கு இருக்கிறது. இந்த ஏபேத் மெலக் என்கிற இந்த எத்தியோப்பியன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற எரேமியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவனுக்கு இருக்கிறது. அது கர்த்தருக்கு வேலை செய்வதாக அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஊழியரை கனம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? காரணம் என்ன? நாம் சிந்தித்து பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இன்றைக்கு ஊழியரை கனம் செய்கிறோமா? சிந்தித்து பார்க்கணும். இந்த எத்தியோப்பியன் யாரு? ஒரு புறஜாதி தேசத்தினுடைய ஒரு மனிதன். ஆனால் இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிற எரேமியாவை ஆபத்திலே அகப்பட்டிருக்கிறான், உலையான சேற்றில் இருக்கிறான், கிணற்றில் இருக்கிறான், அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, அவனுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி, ராஜாவிடத்தில் பேசி அந்த ஊழியரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, மத்திய புத்தகம் மத்திய புத்தகம் 10 அதிகாரம் மத்திய புத்தகம் 10 அதிகாரம் நாற்பத்தி ஒன்று 40-42 வரைக்கும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்க தரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசி ஏற்றுக்கொள்கிறான், தீர்க்க தரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவனின் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தாலும் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்து பேசின ஒரு வார்த்தை. யாரை கனம் செய்கிறாயோ அதனுடைய பலனை நீ அடைவாய். ஏன்னா அது தீர்க்க தரிசியாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், நீதிமானாக இருக்கட்டும், கர்த்தருடைய நாமத்திலே வருகிற யாராக இருந்தாலும் அவர்களை நான் கனம் செய்வேன் என்ற ஒரு வார்த்தை இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலும் லேவியர்களுக்கு அநேக ஜனங்கள் கனம் செய்திருக்கிறார்கள், லேவியரை பராமரித்திருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு இந்த எத்தோப்பியன் எரோமியா என்கிற இந்த ஊழியக்காரனை கனம் செய்கிறார், காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வு அவனுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வேதத்தை பாருங்கள். இன்னொரு எத்தியோப்பியனை நீங்கள் பார்க்கும்போது அவன் எப்படி கனம் செய்கிறான், இன்றைக்கு நாம் எப்படி கனம் செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகம் 8 அதிகாரம் 29-30 ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தோடே சேர்த்துக்கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்போது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசையா தீர்க்கு தரிசன ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். நான் வேதத்திலே பார்க்கும்போது இங்கே ஒரு எத்தியோப்பியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எத்தியோப்பிய மந்திரி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எருசலேமுக்கு வருகிறான், தேவனை தொழுது கொள்வதற்காக வருகிறான். அவன் திரும்பி வருகிற போது அவர் ரதத்திலே போய் கொண்டிருக்கிறான். ரதம் என்பது உயர்வானவர்கள், அதாவது ராஜா, மந்திரிகள், பிரபுக்கள் இவர்கள் பயன்படுத்தக்கூடியதான் ரதம். இது உயர்வானது, ஏழ்மையானவர்கள் அதில் போக முடியாது, அதில் யாரும் ஏற்றிக்கொள்ளும் போக மாட்டாங்க. விசேஷமாக வடிவடிக்கப்பட்ட ரதம். இந்த மந்திரி போய்கொண்டே இருக்கிறான். ஆனால் வேத சொல்லது ஆவியானவர் பிலிப் என்கிற ஒரு ஊழியக்காரனிடத்தில் பேசுகிறார், நீ அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். யார் அது தெரியாது, ரதத்தோடு சேர்ந்து கொள் அவ்வளோதான். பிலிப் என்ன செய்கிறான், அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்கிறான். யார் அது பார்க்கும்போது அவன் ஒரு மந்திரி, ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிற ஒரு ஊழியக்காரன். மந்திரியுடைய ரதத்திலே எப்படி ஏற முடியும்? இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், நடைமுறையில் வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு மந்திரியுடைய காரில் நம்ம போக முடியுமா? ஒரு பிரதம மந்திரியுடைய கார்களிலே நம்ம போக முடியுமா? இன்னைக்கு உலகத்திலே பார்க்கும்போது ஒரு பிரதமர் வருகிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 100-200 அடிக்கு தூரமாக நம்ம நிற்கணும். பொது ஜனங்கள் நிற்கிறாங்க, ஏன் கிட்ட போகக்கூடாது? அவர் தனிமையான ஒரு காரில் போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா ஜனாதிபதி பாருங்கள், இந்திய பிரதமர் பாருங்கள், மலேசியா பிரதமர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க போகிற ஒரு கார் எல்லாமே விலை உயர்ந்தது. அதிகமான தூர பகுதியில் நின்று ஜனங்கள் வேடிக்கை பார்க்குறாங்க, கிட்ட போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த மந்திரியை பார்க்கும்போது அந்த ஊழியக்காரனை, பிலிப் என்கிற அந்த ஊழியக்காரனை தன் ரதத்திலே ஏற்றுக்கொள்கிறான். ஏன்? ஊழியரை கனம் செய்கிறான். இது ரொம்ப முக்கியம். அப்போது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கனம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய பிரச்சனைகள் என்ன என்று நாம் கவனிக்க வேண்டும். ஏன் சொன்னால் லேவியர்களை அவர்கள் கவனித்தார்கள், பழைய ஏற்பாட்டிலே லேவியர்களை கவனித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தருடைய வேலையை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், அது யாராக இருந்தால் சரி, அது டீக்கனாக இருக்கட்டும், பிரசங்கியாக இருக்கட்டும், யாராக இருந்தால் சரி, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கண்டிப்பாக நாம் கொடுக்க வேண்டும். இது நம்முடைய கடமை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இங்கே இந்த அப்போஸ்தலர் புத்தகம் 8 அதிகாரத்திலே எத்தியோப்பியன் என்கிற ஒரு மந்திரி கனம் செய்கிறான், ஊழியக்கார் ரதத்திலே ஏற்றுக்கொள்கிறான். ரதத்திலே போகும்போது அவன் ஏற்றி கொண்டு போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட கனம் செய்கிற ஒரு எத்தியோப்பியனாக இந்த எத்தியோப்பியன் இருக்கிறான். அதே மாதிரி எரோமியாவில் இருக்கிற ஏபேத் மெலேக் என்கிற அந்த எத்தியோப்பியனும் ஊழியரை கனம் செய்ய வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும், அவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், ஊழியர்களை கனம் செய்கிறோமா? அவர்காம் களத்தில் பார்க்கணும். ஒரு 3 ஊழியக்காரர்கள் வராங்க, யாரு தெரியாது, ஆனாலும் அவர்களை வரவேற்று கொடுத்த கன்றுகளை அடித்து அவரை போஷிக்கிறான் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். அந்தது தேவ தூதன், ஆனால் அவன் யார் என்று தெரியாது. தேவ தூதனா, வெளியாட்டில் எதுவுமே தெரியாது, வராங்க ஆபிரகாம் கனவு செய்கிறான். ஏன் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறார்கள். இப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஊழியரை கனம் செய்கிற ஒரு தகுதி குணம் நமக்கு இருக்கிறதா? கண்டிப்பாக கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், அதை கண்டிப்பாக அதை திருப்பி தருவார் என்று வேதம் சொல்லுது. அதை ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தருக்காக நீ என்ன செய்கிறாயோ, கர்த்தருடைய நாமத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக நீ என்ன செய்கிறாயோ அது எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய பலனை திருப்பி தரும். ஏன்னா வேதம் சொல்லுது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதனுடைய பலனை நான் திருப்பி கொடுப்பேன் என்று தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இந்த எத்தியோப்பியனை நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிற அந்த சிதேக்கிய ராஜாவுக்கு தைரியமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவன் பேசுகிறான். அவனுக்கு யாரும் கிடையாது, துணை கிடையாது, தனி மனிதனாக சென்று ராஜாவிடத்தில் பேசுகிறான். அப்போ வேத சொல்லுது ராஜா சொல்லுகிறான், நீ என்ன செய், சீக்கிரமாக போயிட்டு ஒரு 30 பேரை கூட்டி கொண்டு போயிட்டு அவனை காப்பாற்று, எருமையாக காப்பாற்று என்று சொல்லி இந்த சிதேக்கிய ராஜா சொல்லுகிறான். இது தேவனுடைய கிருபை, தேவன் இரக்கம் உள்ள ஒரு தேவன். எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். ஏன் சொன்னால் எரேமியா உண்மை உள்ள ஒரு மனிதனாக கர்த்தருடைய வேலையை செய்திருக்கிறான். அதனால் கண்டிப்பாக கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் பலனை எதிர்பார்க்காதே. யாராக இருந்தால் சரி கர்த்தருடைய வேலையை நாம் செய்கிற போது சபைக்காக தேவனுக்காக நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னார். பலனை எதிர்பார்க்காமல் இது கர்த்தருக்காக நான் செய்கிற பணி, இதற்கு பலன் கிடைக்கும் என்று நான் செய்தேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவன் எனக்கு வேலை செய்கிறேன், கண்டிப்பாக தேவன் எனக்கு உதவி செய்வார். அது இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்காவது ஒரு நாளைக்கு தேவன் உதவி செய்வார். ஏன் சொன்னால் மனிதன் மறந்து போயிடுவான், செய்த உதவிகளை மனிதன் மறந்து விடுவான், ஆனால் தேவனோ மறக்காதவர் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பார்க்கும்போது எரேமியா புத்தகம், எரேமியா புத்தகம் 6 சாரி எபிரேயர் புத்தகம், எபிரேயர் புத்தகம் 6:10, எபிரேயர் புத்தகம் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததிலும் செய்து வருகிறதிலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அன்பாக செய்த ஒவ்வொரு வேலையும், அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், சபைக்காக இருக்கட்டும், தேவனுக்காக இருக்கட்டும், எதற்காக நீங்கள் அன்போடு நீங்கள் செய்த ஒவ்வொரு வேலையும் மறக்கக்கூடியவர் அல்ல. ஏனால் மறக்கிறார் என்று சொன்னால் அவர் அநீதி உள்ளவர். அதை வேதம் சொல்லுது, தேவன் அநீதி உள்ளவர் கிடையாது. யார் அநீதி உள்ளவன்? மனிதன் மறந்து விடுவான், தேவன் மறக்க மாட்டார். ஏன் சொன்னால் நான் தேவனுக்காக இதை செய்திருக்கிறேன், கண்டிப்பாக இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட என்றைக்காவது ஒரு நாளைக்கு அவர் நமக்கு உதவி செய்வார். ஏன் சொன்னால் உதவி செய்கிற தேவன்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும். இப்போது 30 பேர்களோடு அவன் செல்லுகிறான். அது மட்டுமல்ல, வேத சொல்லுது எரேமியாவின் 38 சொல்லப்பட்டிருக்கு, அவன் அரண்மனைக்குள்ளாக பிரவேசித்து, அதாவது ராஜாவின் அரண்மனைக்குள்ளாக பிரவேசித்து என்ன செய்கிறான், ஒரு அறையிலே சென்று பழைய புடவைகளை எடுத்துக்கொண்டு எரேமியாவை காப்பாற்றுவதற்காக அவன் வருகிறான். ஏன் ஒரு 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 பழைய புடவை எடுத்துக்கிட்டு வரணும்? ஒரு கயிறு எடுத்துகிட்டு வரலாம். ஒரு அரண்மனை என்று சொன்னால் நிறைய கயிறு இருக்கும், வசதிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது அவன் என்ன செய்கிறான். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 38:11 சொல்லுது, அப்போது ஏபேத் மெலே அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனைக்கு போகிற அரண்மனை பொக்கிஷ சாலையில் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பாழும் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளை கயிர்களால் எரேமியாவின் அண்டையில் துறவிலே இறக்கிவிட்டு ஏபேத் மெலக் என்னும் எத்தோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன அந்த பாழும் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுக்குள் அடங்க வைத்து போட்டு கொள்ளும் என்று எரேமியா அப்படியே செய்தான். சிந்தித்து பார்க்கணும், அந்த அந்த அக்குளுக்குள்ளாக உடம்பில் இருக்கிற அந்த கைக்கு மேலாக இருக்கிற அந்த பகுதியிலே அந்த பழையான துணியை போட்டு, பழசான அந்த துணியை போட்டு ஒரு கயிறாக உண்டாக்கி அதை போட்டு தூக்குகிறான். ஏன் கயிறு என்று சொன்னால் இறைமையாவுக்கு வலி ஏற்படும். கயிறுனாலே கயிறு கட்டின உடம்புல தூக்கும் போது வலி ஏற்படும். அந்த துணியினாலே, பழைய துணியினாலே ஒரு கயிறு மாதிரி உண்டாக்கி அவனை தூக்கும் போது இறைமையாவுக்கு வலி ஏற்படாது. அப்படியாக அவனை தூக்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சிந்தித்து பார்க்கணும், இது தேவனுடைய மிகப்பெரிய அன்பு. தேவனுடைய மனிதன் உலையிலே கிடக்கிறான், கிணறில்லாத தண்ணீரிலே கிடக்கிறான். அவனை தூக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கயிறு கட்டி தூக்கும் போது அவன் உடம்பிலே வலிகள் ஏற்படும், அல்லது ரத்தம் கூட வரலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமைக்கு கூட செல்லலாம். ஆனாலே பழைய துணியினாலே ஒரு கயிறு உண்டாக்கி அவனை தூக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பார்க்கும். அது மட்டுமல்ல, அவன் ராஜாவிடத்தில் கேட்கும் போது சரி போய் நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராஜாவே சொல்கிறான், ஒரு 30 பேரை கூட்டிகிட்டு போ, சிந்தித்து பார்க்கும். கிணத்துல விழுந்தது ஒருத்தன் தான், அவனை தூக்குவதற்கு, எருமையாவை தூக்குவதற்கு ஒரு 4-5 பேர் போதும். ஆனால் 30 பேர் வருகிறாங்க, சிந்தித்து பார்க்கும். ஏன் தேவனுடைய அன்பு மிகப்பெரியது. உதவிகள் யார் மூலியமாவது எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும். நீ உண்மையாக தேவனுடைய வேலையை செய்தால், உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் எப்படியாவது தேவனுடைய உதவிகள் உனக்கு வந்து சேரும். யார் மூலியமாவது வரும். அப்போது இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உலையான சேற்றில் நீ அகப்பட்டு கொண்டிருக்கலாம், பயங்கரமான குடியில் கூட நீ இருக்கலாம். ஆனாலும் கத்தருணை கரங்களை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். கத்தராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அனுகூலமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறார். தொடர்ந்து நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போது வேதம் சொல்லுது, அவனை கயிறினால தூக்கி வெளியே கொண்டு வருகிற போது தேவன் எருமையாவிடத்திலே பேசுகிறார். சிந்தித்து பார்க்கும். தேவன் எருமையாவிடத்திலே பேசுகிறார். என்ன பேசினார்? வேதத்திலே பார்க்கும்போது எருமையா புத்தகம் 39 அதிகாரம் 16-18 வரைக்கும். நீ போய் எத்தியோப்பியன் ஆகிய ஏபேத் மெலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்பி வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புவிக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். வேதத்திலே பார்க்கும்போது பாபிலோனுடைய இராணுவம் படைகள் எருசலேமை முற்றுகையிட்டு சிறைப்பிடிக்கிற போது, நெருப்பிலே தீயினாலே சுட்டெரிக்கப்படுகிற போது, சாலமோன் கட்டின ஆலயத்தை நெருப்பினாலே சுட்டெரித்து அதில் உள்ள பொக்கிஷங்களை கொள்ளையடித்தார்கள். அநேக ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். அநேக ஜனங்கள் கொள்ளையடிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த ராஜாவாகிய சிதேக்கிய ராஜாவை கூட கடைசியிலே அவனை சிறைப்பிடித்து, அவன் 2 பிள்ளைகளை சிறைப்பிடித்து, பிள்ளைகளுக்கு முன்பாகவே சிதேக்கியாவுடைய 2 கண்களை எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. எல்லோரும் ஓடுகிறார்கள். வேதனையோடும் கண்ணீரோடும் அந்த சிறைப்பிடிப்பு இருந்தது என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் சொன்னால், பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் மிக கொடுமை நிறைந்த ஒரு ராஜாவாக அவன் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை மிக கொடுமையாக அவன் சிறைப்பிடித்தான். தேவனுடைய ஜனங்கள், பசுத்தமாக வாழ்ந்த ஜனங்கள், ஓய்வினாலே அனுசரித்த ஜனங்கள் இப்போது சிறைப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுது, எரோமியாவை காப்பாற்றின இந்த எத்தியோப்பியனாக இருக்கிற விசுவாசமுள்ள தைரியமுள்ள ஒரு மனிதனாக, ஊழியக்காரரை கனம் செய்கிற ஒரு மனிதனாக இருந்த இந்த எத்தியோப்பியனை தேவன் காப்பாற்றுகிறார். அந்த சிறைப்பிடிப்பிலே உனக்கு ஒரு சேதமும் ஏற்படாது, உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று எரேமியாவின் மூலியமாக தேவன் இந்த எத்தியோப்பியனுக்கு தேவன் பதில் சொல்கிறார். உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு ஒரு சேதம் ஏற்படாது, உன்னை பராமரிப்பேன், உன்னை போஷிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நான் சிந்தித்து பார்ப்பேன். நாம் செய்த உதவி மனிதர்கள் மறந்து போகலாம், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மறக்காதவர். ஏன் சொன்னால், இந்த எத்தியோப்பியன் செய்த உதவியை ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போகலாம், ராஜாக்கள் மறந்து போகலாம், பிரபுக்கள் மறந்து போகலாம், ஆனால் மாறாத தேவன் மறக்கவில்லை. அந்த எருமையாவை காப்பாற்றின அந்த ஏபேத் மெலேக் என்கிற அந்த எத்தியோப்பியனின் கர்த்தர் இன்றைக்கு காப்பாற்றுகிறார். தேசமே சிறைப்பட்டிருக்கிறது. ராஜா முதல் கீழே இருக்கிற அநேக ஜனங்கள் நேபுகாத்து நேச்சருடைய படையிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதனையோடு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடு அவர்கள் துரத்தப்பட்டிருக்கிறார்கள். சொந்தம், வீடு, வசதி, வாய்ப்புகள் எல்லாம் இழந்து ஒரு பரதேசிகளைப் போல பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஆனால் புறஜாதி தேசத்தனாக இருந்த இந்த எத்தியோப்பியன் காப்பாற்றப்பட்டிருக்கிறான். காரணம் என்ன? நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார் என வேதம் சொல்லுகிறது. சங்கீத புத்தகம் 97 சங்்கீத புத்தகம் 97 10 வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். சிந்தித்து பார்க்கணும், நாம் பரிசுத்தவான்களாக இருந்தால் நம்முடைய ஆத்மா காப்பாற்றப்படும். துன்மார்க்கர் கையில் இருந்து நம்மை காப்பாற்றுவார். யார் அந்த துன்மார்க்கன்? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர். அந்த துன்மார்க்கருடைய கையில் இருந்து பரிசுத்தவானாக இருக்கிற இந்த எத்தியோப்பியனை கர்த்தர் காப்பாற்றியிருக்கிறார். இன்றைக்கு வரப்போகிற ஆபத்து வேகமாக இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அது கர்த்தருடைய இரண்டாம் வருகை. அந்த ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இன்றைக்கு இந்த எத்தியோப்பியனைப் போல விசுவாசமுள்ள மனிதனாக இரு, தைரியமாக இரு, கர்த்தருக்கு உதவி செய்கிற பிள்ளையாக இரு, தேவனுடைய ஊழியக்காரனை கனம் செய்கிற பிள்ளையாக இரு. கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ சிந்தித்துக் கொண்டிரு. அது மட்டுமல்ல, நீ ராஜாவிடத்தில் பேசுகிறாய் என்பதை மறந்து விடாதே. சாதாரண மனுஷனிடத்தில் பேசல, ராஜாவிடத்தில் பேசுகிறேன். எனக்கு ஆபத்து வரலாம், பிரச்சனை வரலாம், அது குறித்து அவன் கவலைப்படவில்லை. தைரியமாக பேசினான், விசுவாசத்தோடு பேசினான். இன்றைக்கு ஆபத்து வரும்போது அவன் காப்பாற்றப்பட்டிருக்கிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி விசுவாசத்தோடு இந்த விசுவாசம் உள்ள எத்தியோப்பியனைப் போல நாமும் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம். தேவனுடைய சபைக்கு என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மால் முடிந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். என வேதம் சொல்லுது. இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட இந்த எத்தியோப்பியர்கள் என்ன செய்தார் என்று வேதத்திலே பார்க்கும்போது வேதத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏசையா புத்தகம் 25 ஏசையா புத்தகம் 4-5 வசனங்கள் இங்கே பார்த்து சொன்னால், பரிசுத்தமான ஓய்வு நாளை அனுசரித்ததினாலே இவர்கள் சபைக்குள்ளே இன்றைக்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றைக்கு உபாகமம் 23:1 அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஏசையா 56 அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே எத்தியோப்பியர்கள், அதே அன்னகர்கள், அதே தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சந்ததி, உலகத்தில் வெறுக்கப்பட்ட ஒரு சந்ததி இன்றைக்கு கர்த்தராலே ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய சந்ததி, ஆபிரகாமின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நடைமுறை என்று வரும்போது நாம் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறோமா? பரிசுத்த பிள்ளையாக நாம் இருக்கிறோமா? ஊழியர்களை கனம் செய்கிறோமா? சபைக்கு புரோஜனமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அன்பாக விசுவாசத்தோடு செய்கிற போது அதற்குரிய பலனை கண்டிப்பாக தருவார். மனிதர்கள் மறந்து போகலாம், சபைக்காக இதை செய்கிறேன், தேவனுடைய ஊழியர்களுக்காக நான் இதை செய்கிறேன் என்று நீ செய்யலாம். ஆனாலும் வருத்தத்தோடு நீ செய்கிறாய் என்று சொன்னால் பலன் கிடைக்காது. இந்த எத்தியோப்பியன் வருத்தத்தோடு செய்த சந்தோஷத்தோடு செய்தான். தேவன் பலனை கொடுத்தார். ஆபத்து வரும்போது அவனை காப்பாற்றியிருக்கிறார். அதே மாதிரி இந்த உலகத்தில் கர்த்தருடைய இரண்டாம் வருகை மிக வேகமாக இந்த உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது ஆபத்தான நாள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அந்த ஆபத்தான நாளிலே நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இன்றைக்கு இந்த எத்தியோப்பியனைப் போல விசுவாசத்தோடு தைரியத்தோடு கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு முன்வருங்கள். லேவியராகிய ஊழியர்களை கனம் செய்யுங்கள். பரிசுத்தமாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படி நம்மை போஷிப்பார். கர்த்தர்தாமே உங்களை வந்திருக்கிற யாவரையும் இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் பரிசுத்தமான ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு உங்களை வழிநடத்துவராக. ஆமே. இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 118 பாடலை நாம் பாடுவோம். கத்ராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட பேசுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபினாலே இந்த நாளிலும் கூட விசுவாசம் உள்ள எத்தியோப்பியனை குறித்து நாம் பார்த்தோம். குறைவான வசனங்கள் இருந்தாலும், அவனை குறித்து அதிகமாக சொல்லப்படாமல் இருந்தாலும், குறைவான வசனம் இருந்தாலும் அந்த வசனத்திற்குள்ளாக விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறான். ஊழியர்களை கனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு குணத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அதே மாதிரி தைரியமாக பேசக்கூடிய ஒரு வல்லமையை அவன் பெற்றிருக்கிறான். தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறான். அதற்குரிய பலனை ஆபத்து வரும்போது கர்த்தர் அவனை காப்பாற்றியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சபைக்காக ஊழியர்களுக்காக செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம். தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம்.
நன்றி செலுத்துகிறோம் மகிமை ராஜாவே. ஒரு பரிபூரமான சமாதானம் கிருபையும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும், நீர் எங்களை பலப்படுத்தும். ஒரு பரிபூரமான சமாதானம் கிருபையும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கூட நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. அதிசயமானவரே, அதிசயமானவரே, ஒரு பரிபூரமான சமாதானம் எங்களோடு கொடுக்கட்டும். நீரே எங்களை ஆசீர்வதிக்கும், நீரே எங்களை பலப்படுத்தும் ராஜா. அருளியா சோத்ரம் தோத்ரம் 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 அவியானவரே, 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 அதிசயமானவரே, அதிசயமானவரே, அவியானவரே ஆசீர்வதிக்கும் ராஜா. எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும் ராஜாவே. எங்கள் வேலைகளை எடுத்து போடும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை வழிநடத்தும். இந்த பரிசுத்தமான ஒரு நாள் ஆராதனையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்தும், எங்கள் தேவைகளை சந்தியும் ராஜா. மகிமை ராஜா, இதோ கலங்காது திகையாது, நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். இதாமே என்னோடு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிசயமானவரே, அறியாமல் காரணக்குள்ளாக பேசிக்கிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ கலந்தாலே தெரியாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதற்கு நீதாமே என்னோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்தும், எங்கள் கலைகளை எடுத்து போடும் ராஜா. பரிபூரமாக சமாதானம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜாவை பலப்படுத்தும், 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 சபையும் கருத்து ஒப்படைக்கும். சபைக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு தடைகள் நீக்கி போடும் ராஜா. மகிமை ராஜாவை சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ராசிபுரி, ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பாச்சு. ஒவ்வொரு ஊழியர்களையும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பலவீனங்கள் எடுத்துக்கொள்ளும். எந்த ஒரு வாதைகள் எடுக்காதபடி நீரே கண்மணியை போல பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ கலந்தாது திகையாது, நானும் நோடுகள் இருக்கிறேன் என்று சொல்ல கருத்துக்கிறோம். நீதாமே என் நோடுகள் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீர் எங்களை ஆசீர்வதி, எங்களை மகிமைப்படுத்தும் ராஜா. மகிமைப்படுத்தக்கூடிய தேவத்தகப்பட்டு போகாது, நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாம் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களை கரம் எங்களோடு கொடுக்கப்பட்டது, உங்களை கரம் எங்களோடு கொடுக்கப்பட்ட ராஜா. அதிசயமானது, அதிசயமானது, நீரே எங்களை ஆசீர், நீரே எங்களை பலப்படுத்தும் ராஜா. நீரை தேவைகளை சந்திப்பார் இயேசு கிறிஸ்து நாமத்தினால், நீர் எங்கள் தேவைகளை சந்திப்பார் இயேசு கிறிஸ்து நாமத்தினால், இந்த வல்லமை இறங்கப்பட்டு இந்த வல்லமை இறங்கப்பட்டுராஜ். அதிசயமானது அதிசயமானது நீரை ஆலோசனை கத்தராகிறது நடத்துறாச்சு. தடைகள் நீக்கி போடுகிற தேவனே, அபியாயம் பதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளும் நீக்கி போடுறாச்சு. அது வலிமையாச்சு, அயர்பலப்படுத்தும் பலப்படும். அப்படி ஆ சபைகளின் கருத்தில் ஒப்புக்கொடுக்கும் சபையின் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறாச்சு. ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிபூரமான சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கிறோம்ராச்சு. அதிசயமானவரே, இந்த வசத்தமான ஒரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும். நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எங்களை பலப்படுத்தும். எங்கள் தேவைகளை சந்திப்பாச்சு. இந்த கிருபைகள் இந்த கிருபைகள் இருக்கும்ராச்சு. மகிமேராச்சம் 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 நீர் எங்களை ஆசிரியம் எங்களை ஆசிரியாச்சு. எங்கள் தேவைகளை சந்திப்பாச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனுகூலமான காரியங்களை பெற்றுக்கணும். எங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ராச்சு. சமாதானத்தின் தேவன் இந்த பரிகரமான சமாதானம் எங்களோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ராச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ ஆசிரியம் பலப்படுத்தும் பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசிரியம் ஆசிரியம்
எல்லாமே சமபி எல்லாமே உமாக்கே சமபி
அமேன். சூத்திரம்.